ඊළඟට ගරු කණක හේරත් මන්ත්‍රීතුමා
මුලාසනාරු
විනාඩි 9ක කාලයක් තියෙනවා.
ඔව් බොහොමත්ම ස්තුතියි. ඔව් විශේෂයෙන්ම මේ අයවැය මා දකින්නේ අපේ තරුණ පරම්පරාවට සිහින මවන්න පුළුවන් බොරු පොරොන්දු දුන්න අයවැයක් කියලා තමයි දකින්නේ. මොකද මොකද 2014 මේ සාපේක්ෂව බලද්දී භාණ්ඩ හා සේවාවන් වල බදු 100%කින් වැඩි වෙලා තියෙනවා. ඒ වගේම 2019 මේ වර්ෂයට විතරක් බලද්දී 121%කින් බදු ඉහළට යනවා. එතකොට 2014ට සාපේක්ෂව ජීවන වියදම දෙගුණයකින් ඉහළ ගිහිල්ලා ආර්ථික වර්ධන වේගය 3%කට අඩු වෙලා තියෙන රජයක් තියෙන. ඉතින් මේක මේ සිහින මාලිගා ගැන කතා කරන අයවැයක්. මේක මම හිතන්නේ අපි විශේෂයෙන්ම මේ සිහින මාලිගාව කියන වචනය දාපු නිලධාරියාට අපි ස්තුතිවන්ත වෙනවා. මේ සැබෑ ස්වરૂපය පෙන්වන්න එවැනි ආකාරයේ වචනයක් ඉදිරිපත් කිරීම පිළිබඳව. ඉතින් අපි මම හිතන්නේ දිගින් දිගටම දැක්ක මේ හෝම් ස්වීට් හෝම් ගැන කතා කරනවා. නමුත් මේක ඇත්තරම නිවාසයක් ලබා දෙන්න ණය ලබා දෙන එක නෙමෙයි. තරුණයාට රැකියා සුරක්ෂිතතාවය තහවුරු කරන්න ඒ රැකියා එමත් නැත්නම් සොයන් රැකියා එමත් නැත්නම් යම්කිසි විදියකින් ආර්ථික ශක්තියක් ගැනීමේ වැඩසටහනක් ක්‍රියාත්මක කිරීම තමයි වැදගත් වෙන්නේ. ඉතින් ඒක කරන්න නැතුව නැවතත් අර සිහින ලෝකයට ගෙනියන්න තමයි අද මේ ආණ්ඩුව කටයුතු කරන්නේ. ඉතින් අද ආණ්ඩුව ණය වෙලා ඉන්නවා වගේ පමණක් නෙමෙයි සමස්ත ජනතාවම ණයකාරයෝ බවට පත් කරන්න තමයි කටයුතු කරන්නේ. ඉතින් අපි මං කරුණු කීපයක් මම හිතන්නේ විනාඩි පොඩි ප්‍රමාණයක් කාලය තියෙන නිසා කරුණු කීපයක් පිළිබඳව කතා කරනවා. විශේෂයෙන්ම සමෘද්ධිය ගැන කිව්වා. දැන් මේ සමෘද්ධි දීමනාව ලක්ෂ 6කට වැඩි කරනවා කියලා වෙල් අපේ මුදල් ඇමතුමා කිව්වා. ඉතින් මේක ඇත්තරම මේක තමයි වියේ යුත්තේ. මොකද අද තියෙන තත්ත්වය දරිද්‍රතාවය අද අපේ රටේ ජනතාව මුහුණ දීලා තියෙන ප්‍රශ්නවලට අද ඇත්තරම සමෘද්ධිලාභීන්ගේ ප්‍රමාණය ලක්ෂයක් නැමේ ලක්ෂ 10ක් පමණ වැඩි කරන්න වෙලා තියෙනවා. නමුත් අපි සංඛ්‍යාලේඛන දිහා බැලුවාම මේ රජයේ කියනවා ආණ්ඩුව කියනවා 104 දක්වා දිළිඳුතාවය අඩු වෙලා තියෙනවා කියලා. දිළිඳුකම 104කට අඩු වෙන්නේ කොහොමද? ලක්ෂ 6කට සමෘද්ධි සහන ආධාරය දෙනවනම්. ඉතින් ඒක නිසා එතනම මේ අයවැයේ තියෙන බොරුව පෙන්නුම් කරනවා. ඒ වගේම තමයි සමෘද්ධි ලාභීන්ට අර තැම්පත් කරලා තියෙන තමන්ගේ තැම්පතු ලබා ගන්න ඒක පසුගිය කාලෙත් තිබුණා. මේ ඉතිහාසයේම තිබුණ දෙයක් අවශ්‍යතාවයක් තියෙනවනම් ඒ වගේම මම හිතන්නේ ඒක ඉඩ ප්‍රස්තාව ලැබෙන අවස්ථාවල් වලදී ලබා ගන්න හැකියාව තියෙනවා අනුමැති අරගෙන. ඉතින් ඒකත් ලබා ගන්න අර අවුරුද්දටයි එමත් නැත්නම් නත්තල් වලටයි මේ කාලම් මැරියන් කියලා ඉවෙල්ලා තමයි මේ මුදල් ටික ලබා දෙන්න කටයුතු කරලා තියෙන්නේ. ඉතින් අනිත් කාරණේ තමයි අපේ කෘෂිකර්මය. දැන් මේ කෘෂිකර්මය ගැන කතා කරද්දී අපේ පරාක්‍රමබාහු සිහින මවන අපේ රනිල් වික්‍රමසිංහ අග්‍රමාත්‍යතුමා මේ රටේ තියෙන කෘෂිකර්මය විනාශ කරලා තියෙනවා කියන එක තේරුම් අරගෙන නැහැ. එතුමා අර පසුගිය දවස්වල ඒ දවසේම කියනවා ජංගි මහලා මේ රටේ ආර්ථිකය ශක්තිමත් කරා කියලා. ඉතින් ජංගි මහලා පරාක්‍රමබාහු වෙන්න නම් බෑ. ඒක නිසා විශේෂයෙන්ම අද තියෙන තත්වය වී නිෂ්පාදනය කරන්න ගොවියෙක්ට රුපියල් 38ක් 40ක් පමණ මුදලක් යනවා. එනමුත් රජයේ වී මිලද ගන්නේ කියනද අර සම්බාර රුපියල් 33කට එහෙමත් නැත්නම් නාඩු රුපියල් 28කට පමණ. ඉතින් මේක අපි හිතුව අඩුම ගානේ මේ ගොවියාට සහන ආධාරයක් හැටියට රුපියල් 50ටවත් සහතික මිලක් ලබා දෙයි කියලා අපි හිතුවා. නමුත් ඒ කිසි දෙයක් මේ ආණ්ඩුව මගින් අර අවුරුදු 4 වගේම කෘෂිකර්මයට ඉෂ්ට කරේ නැහැ. ඊළඟ කාරණේ තමයි අද මේ මෙතන දිගම්බරම් අමාත්‍යවරයා හිටියා දැන් ගිහිල්ලා ආණ්ඩුවේ මේ සම්බන්ධ වෙලා ඉන්න දිගම්බරම් අමාත්‍යවරයා මනෝ ගණේෂන් රාධා ක්‍රිෂ්ණන් ඒ වගේම වඩුවේල් සුරේෂ් යැනි අමාත්‍යවරු අර 1000 ගැන කිව්වා. ඊට පස්සේ ආණ්ඩුව කොරොන්දුනා කියලා කිව්වා රුපියල් 50ක් වැඩි කරලා දෙන්න අයවැයේදී. එක වචනයක් ඒ ගැන නැහැ. ඒක වචනයක් ඒකට නෑ. ඒක නිසා අපි කනගාටු වෙනවා ආණ්ඩුව පැත්තට වෙලා රෙදි අඳගෙන ඉඳගෙන ඉන්න කියන එක අපි ඒ අමාත්‍යවරුන්ගෙන් අහනවා. හරිනම් මේක වැඩි කරේ නැති නිසා ඒගොල්ලන් කිව්වා ඉල්ලාස් වෙනවා කියලා, හැම පාර මාසෙම පස් වෙනදාට ඉල්ලාස් වෙනවා කියලා. නමුත් මාස ගණනාවක් ගියා තව වෙනකන් ඉල්ලාස්ුන්නේ නැහැ. ඉතින් අපි ඒ පිළිබඳව විශේෂයෙන්ම ඒ වතුකරේ ජනතාව නියෝජනය කරන නායකයන් හැටියට අපි ඒ පිළිබඳව කනගාටුවටපත් වෙනවා. දැන් අපේ ප්‍රදේශයේට රබර් කර්මාන්තය අද මුළු රටේම නැති වෙලා තියෙන අවස්ථාවක්. එදා අපි පාසල් යන කාලේ අපේ අපනයන භෝගයක් තමයි තේ රබර් පොල්. නමුත් ඒ සියල්ලක් අද විනාශ වෙලා තියෙන රබර් වගාව අපි මෙට්‍රික් ටොන් 42000ක් අද වෙනකොට 2018 වර්ෂයේදී අපේ රට ආනයනය කරලා තියෙනවා. මේ 42000 ගේනව පමණක් නෙමෙයි, අපේ රබර් ගොවියාගේ කිරි ටික රබර් ටික මිලදී ගන්න ඇති තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. ඉතින් අපි විශේෂයෙන්ම මේ රබර් ගොවියාව ආරක්ෂා කරන්න නොයෙකුත් දේවල් ගැන කතා කරා. නව වගාවන්, නැවත වගාවන් ගැන. නමුත් අපි කියනවා අපේ රබර් ගොවියාව ආරක්ෂා කරන්න නම් රබර් ගොවියාගේ කිරි ටික රබර් ටික අඩුම තරමේ මේ කර්මාන්ත ශාලාවවලට අපේ දේශීය ගොවියාගෙන් 125%ක්වත් මිලදී ගත්තේ නැත්නම් මේ වර්ෂය අවසාන වෙද්දී තවත් 125%කින් අපේ රබර් වගාව නැති වෙලා යනවා. ඒක තමයි, ඒ වගේම තමයි ගම්බිරිස් වගාව. පසුගිය කාලෙම මේ ගම්බිරිස් වගාව ගැන අපි කතා කරා. ප්‍රති අපනයනේ කියලා බොරුවක් කියලා රජයෙන් ඉන්න අමාත්‍යවරයෙක් මේ ගම්බිරිස් ටික වියට්නාමෙන් ගෙනහැල්ලා ඊට පස්සේ ඉන්දියාවට යවනවා. ඕක අර දින 52 ආණ්ඩුවට බැන්නට ඒ ආණ්ඩුව කාලේ අපි නවත්තන්න ගියන් පස්සේ අද රජය ඒක නවත්තුවා. ඒක නවත්තලා අද වෙනකොට රුපියල් 500ට 600ට තිබ්බ ඒ ගම්මිරිස් ටික අද රුපියල් 750ක් විතර වෙනවා. ඒක නවත්තපු සති දෙක තුන ඇතුළතදී ඒක වෙනස වෙලා තියෙනවා. ඒ නිසා මේ කෘෂිකර්මය එක දෙයකින් නැමේ සුළු අපනයන භෝග වෙන්න පුළුවන්. අපනයන භෝග වෙන්න ඕන හැම දෙයක්ම වී වගාව ඉඳලා හැම දෙයක්ම
මේ විනාඩියක් කාලයක් තියෙනේ ගරු මන්ත්‍රීතුමා.
විනාඩි දෙකක් මට විනාඩි දෙකක් දෙන්න අවසන් කරන්න. විනාඩි දෙකක් දෙන්න. ඔව්. අපේ ඊළඟට අධ්‍යාපනය ගැන කතා කරනවා. ඉතින් මේ රටේ දැනුම කේන්ද්‍රස්ථානයක් බවට පත් කරන්න ඕනේ. දැනුම පදනම් වූ ආර්ථිකයක් ගොඩනගන්න ඕනේ කියලා කිව්වා. ඒ වුණාට අර තාක්ෂණ විෂයන් අපි එදා ඇතුළත් කරාපුවාම මහින්දෝදේ විද්‍යාගාර කියන නම නිසාම ඒක ඒ සඳහා මුදල් වෙන් කරන්නේ නැතුව ඒක අමතක කරලා දැම්මා. ඊළඟට උසස් පෙළ කලාංශයේ එදා 70%ක් තිබුණ එක ඒ මහින්දෝදේ විද්‍යාගාර ලබා දුන්න පාසල්වල ඒක 130 දක්වා අඩු වෙලා තියෙනවා. අපිට අද පාරේ බැහැල ඉන්න මේ උපාධිධාරීන්ගෙන් වැඩි 99%ක් ඉන්නේ කලා විෂයෙන් රැකියාව ලබා ගන්න බැරි නිසා. ඒක නිසා අපි විශේෂයෙන්ම වෙනත් දේවල් නැමෙයි මේ කල යුත්තේ මේ රටේ තාක්ෂණ විෂය පාසල් වලට ඇතුළත් කරලා ඒ තුලින් අපි උසස් අධ්‍යාපනය ලබා ගන්න බැරි වෙන තරුණ තරුණියන්ට මේ රටේ හරි ලෝකේ වෙනත් තැන්වල රැකියා අවස්ථා ලබා දීමට කටයුතු කිරීම. ඉතින් පසුගිය වර්ෂයේ අයවැයේදී 2018 අර 158 තරුණේ තියෙන ටැප් පරිගණක ලබා දෙනවා කියලා. අද වෙනකන් එක පරිගණකයක් ලබා දුන්නේ නැහැ. ඊ පෙළපොත් ලබා දෙනවා කිව්වා, කිසි දෙයක් ලබා දුන්නේ නැහැ. ඊළඟට ස්මාර්ට් පන්ති ලබා දෙනවා කිව්වා, ඒ කිසි දෙයක් ලබා දුන්නේ නැහැ. අපිට පුළුවන් විදිහට අපේ විමධ්‍යගත මුදල් වලින් අර පසුගිය වර්ෂයේදී ඒ ස්මාර්ට් පන්ති 9ක් කෑගල්ල දිස්ත්‍රික්කයට ලබා දෙන්න මට හැකියාවක් ලැබුණා. ඊළඟට අනිත් පැත්තෙන් බැලුවාම රක්ෂණ ක්‍රමය ලබා දීලා තවත් ඒ ගැන කතා කරනවා. නමුත් ලැබිච්ච එක ළමෙක් හොයාගන්න බෑ. ලැබිච්ච එක ළමෙක් හොයාගන්න බෑ. කාඩ් ටික ලැබුණෙත් රක්ෂණ කාඩ් ටික ලැබුණෙත් 125%කට පමණයි. ඊළඟට අර මයි ෆියුචර් කියන ණය යෝජනා ක්‍රමය
ඒක
විනාඩියෙන් අවසන් කරනවා මේ අවසාන විනාඩිය. ඉතින් ඒ ණය යෝජනා ක්‍රමය අවුරුදු දෙකක් අවසාන වුණ ගමන් අවුරුදු දෙකේදී ණය වාරිකය ලබා ගන්න කටයුතු කරනවා. කියන්නේ අවුරුදු දෙකකදී රැකියාවක් ලැබුණ නැත්නම් එතන ඉඳලම ඒ තරුණයාගේ ජීවිතය අවසානයි. ඊළඟ කාරණේ තමයි විශේෂයෙන්ම අපි ඉල්ලීමක් කරනවා මේ අර ශිෂ්‍යයන් 14 දෙනෙක්ට ශිෂ්‍යත්ව ලබා දෙනවා. ඉතින් මේ ශිෂ්‍යත්ව ලබාගෙන දෙන ඒකත් ලොකුම ප්‍රෝඩාවක් කරන්නේ. මොකද මේක ලබා දෙන්නේ 2018 අගෝස්තු මාසයේ උසස් පෙළ ලියපු අය නෙමෙයි, 2019 අගෝස්තු මාසයේ ප්‍රතිඵල ලබා ගත්තට පස්සේ තමයි ලබා දෙන්නේ. ඉතින් මේ වෙනකොට ජනාධිපතිවරණයක් එනවා, මැතිවරණ එනවා, ඒ එතකොට ආණ්ඩු වෙනස් වෙනවා. ඒක නිසා අපි විශේෂයෙන්ම අපි කියනවා මේ මංගල සමරවීර අමාත්‍යවරයා මේ බොරුව කරලා අපේ තරුණයන්ව ඒ තැනට වැඩදාන කටයුතු කරන්න එපා කියලා විශේෂයෙන්ම අපි 2019 උසස් පෙළ විභාගයේ පිළිසින්න නංගිලා මල්ලිලාගෙන් ඉල්ලලා ඉන්නවා මංගල
ඉක්මනින් අවසන් කරන්න
අපි ගුණාට අන්දන්න හැමදාම බෑ ඒක නිසා ප්‍රතිඵල එන්නේ ඉස්සෙල්ලා 2019 ප්‍රතිඵල එන්නේ ඉස්සෙල්ලා අපේ අපේක්ෂකයව ජයග්‍රහණය කරලා ඊට පස්සේ බොරුව කරන්න මංගල සමරවීර මැතිතුමාට ඉඩ දෙන්නේ නැහැ කියන එකත් අපි මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරන අවසාන වශයෙන්
මේ අයවැය
අදලා තියෙන මං හිතන විදිහට කොකේන් ගහලා ඉන්න වෙලාවක මත් වෙලා ඉන්න සීන ලෝකයක ඉන්න අමාත්‍යවරයෙක් කියන එකත් අපි මේ අවස්ථාවේ කියනවා ඒක නිසා මේක කොකේන් අයවැයක් කියන එකත් ප්‍රකාශ කරමින් මම නවතිනවා
බොහොම ස්තුතියි ඊළඟට ගරු ෆයිසල් කාසිම් මැතිතුමා විනාඩි 15ක් කාලයක් තියෙනවා. ඔව්. ගරු මන්ත්‍රීතුමා.
ගරු සභාපතිතුමියනි මම ඔබතුමියගේ මේ අවධානය යොමු කරන්න කැමති විශේෂයෙන්ම මේක කතානායකතුමාට මේක දැනුම් දෙන්න කියලා විශේෂයෙන්ම මේ පාර්ලිමේන්තුව මේ විවාදේ විතරක් නෙමෙයි දීර්ඝ කාලයක් මේ පාර්ලිමේන්තු වාර්තාවල් ආවරණය කරන මාධ්‍යවේදීන් අද වෙනකොට විශේෂයෙන්ම ඔවුන්ගේ විවේකාගාර දෙකම වහලා දාලා තියෙනවා. එතකොට මේ විවේකාගාර දෙකම 1982 ඉඳන් ජයත් ජයවර්ධන ජනාධිපතිතුමා මේ පාර්ලිමේන්තුව විවෘත කරපු දවසේ ඉඳන්ම තිබෙන විවේකාගාර දෙකක්. ඒක මං හිතන්නේ ජිෆ්රි බාවමැතිතුමා ඒක මේක සැලසුම් කරනකොට ඒකත් ඇතුළත් කරලා සැලසුම් කරේ. එතකොට අද වෙනකොට මේ කාන්තා විවේකාගාරයත් ඒ වගේම පිරිමි පාර්ශ්වයේ සඳහා තියෙන විවේකාගාර දෙකම වහලා දාලා තියෙනවා. ඒක තුළ ඔවුන් විශාල අපහසුතාවයකට පත් වෙනවා. ඔබතුමියගේ අවධානය හා කතානායකතුමාට මේ පිළිබඳව යොමු කරන්න කියලා ඔබතුමියගෙන් ඉල්ලා සිටිනවා.
හොඳයි බොහොම ස්තුතියි. ඒ කාරණේ කතානායකතුමාට යොමු කරන්න පියවර ගන්නවා. ගරු ඇමතුමා කතා කරන්න.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. සභිකි තරම සංගම් තරවි අවරලේ 2019 ஆண்டு பரவசன திட்டத்தின் மீது விவாதத்தில் கலந்து கொண்டு நான் வாய்ப்பளித்தமையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது நாட்டின் பொருளாதாரம் மிகவும் ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே இருக்கின்ற தருணத்தில் இந்த வரவு செலவு திட்டம் சமைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் நாட்டை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்லும் நோக்கான இந்த காத்திரமான யோசனை உள்ளடக்கி இந்த வரவு செலவு திட்டம் சமைக்கப்பட்டுள்ளதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆட்சி தற்காலிகமாக பறிக்கப்பட்டு அந்த 52 நாட்களிலே எமது நாட்டின் பொருளாதாரம் மிகவும் மோசமான பின்னடைவை கண்டிருக்கின்றது. இந்த நிலையின் காரணமாக வாழ்க்கை செலவினம் அதிகரித்திருக்கின்றன. திரும்புகின்ற பக்கம் எல்லாம் ரேடியமாகவும் மறைமுகமாகவும் பொருளாதார விலைகள் அதிகரிக்கின்றன. இந்த நிலைமை அனைத்தும் சரி செய்யும் வகையிலே எமது நிதியமைச்சர் மங்கள சமரவீர் அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளார். இந்த வரவு செலவு திட்டம் முழுமையாக படித்து பார்த்த பின் நான் இங்கு போது இது தொடர்பாக பேசலாம் வந்துள்ளேன். ஒரு சில குறைபாடுகள் வரவு செலவு திட்டத்தில் இருந்தாலும் கூட அதிக நிறைவான விடயங்கள் நான் காணப்படுகின்றன. இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் பயன்தரக்கூடிய தூரநோக்குடன் தயாரிக்கப்பட்ட இந்த யோசனைகள் இது அதிகமாக இருப்பதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அவை அனைத்தையும் என்னால் இங்கு சுட்டிக்காட்ட முடியாத போதிலும் எனக்கு வழங்கப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி சில முக்கிய யோசனைகளை மாத்திரம் சுட்டிக்காட்டலாம் என்று நான் நினைக்கின்றேன். மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதற்கு அதற்கான கல்வி ஊடக சிந்தனை புத்திஜீவிகளை உருவாக்குவதற்கு நல்ல பல யோசனைகள் இந்த வரவசீரத்தில் முன்மொழியப்பட்டுள்ளன. இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருந்த கல்விதான் கல்வி. அந்த கல்வி சர்வதேச வரம் தரம் வாய்ந்த இருக்கும் போதுதான் இந்த நாட்டின் பொருளாதார ரீதியிலே முன்னேற்றம் முடியும். அதன் வகையில் அனைத்து கல்வி அனைவரும் கல்வி அடைந்து கொள்ள வகையில் சர்வதேச தரத்தினர் கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அவற்று முக்கியமாக கல்வி பொருளாதார பரீட்சை அதிகூடிய சித்தி காட்டும் மாணவர்கள் அவர்களை மேல் படிப்புகளுக்கு செல்வதற்கான வழிகளை இதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மாணவர் படித்து முடித்துவிட்டு இலங்கையில் 15 வருடங்கள் கட்டாய பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் அரசு விதிக்கின்றது. இதன் மூலம் சர்வதேச வாய்ந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கு நின்றுவிடாது. அந்த கல்வியை பெற்றோரிடம் இருந்து குறிப்பிட்ட காலம் நாட்டுக்கு சேவை பெற்றுக் கொடுக்கவும் அந்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. உண்மையாக அரசு செலவில் வெளிநாடுகளில் கல்வி கற்ற கல்வி பெறும் அதிகமாக இந்த கல்வியை கல்வியை கொண்டு தன் நாட்டுக்கு சேவையாற்றாமல் வெளிநாடுகள் தங்கி அந்த நாட்டுக்கு அந்த நாடுகளுக்கே சேவையாற்றுவதன் மூலம் நாட்டின் முன்னேற்றத்தில் பாதிக்கப்படுகின்றது. குறிப்பாக வைத்திய துறையில் இவ்வாறான பிரச்சனைகள் எதிர்நோக்கின்றோம். நான் சுகாதார ராஜாங்க அமைச்சரவையில் இதில் உள்ள சில சிக்கல்களை நான் அறிவேன். இவ்வாறு எல்லா துறையிலும் புலமை பரிசு பெற்றுக் கொண்டு வெளிநாடு செல்லும் படிக்க செல்லும் அதிகமானவர்கள் நாட்டுக்கு திரும்பி வருவதில்லை. இதனால் எமது நாடு மேலும் மேலும் பின்னோக்கி செல்கின்றது. இந்த நிலையில் தொடர்ந்து நாட்டுக்கு ஏற்பாடு கூடாது என்பதற்காக அரசு இப்போது வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மேற்பாடு ஏற்பாட்டை செய்துள்ளது. எமது கல்வித்துறையை பாரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அந்த முன்னேற்ற நாட்டின் பொருளாதாரத்தையும் பலப்படுத்தும், நாட்டை அபிவிருத்தி அடை செய்ய முடியும். அது மாத்திரமின்றி பல்கலைக்கழக பூவும் வாய்ப்பு இழந்த மாணவர்கள் தனியார் பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை தொடர்வதற்காக வட்டியற்ற கடன் ஒன்றை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு மாணவன் 1.1 மில்லியன் ரூபாய் வரை கடனை பெற முடியும். கடன் பெற்று 2 வருடங்கள் பின்னரே அதை செலுத்தவும் வேண்டும். 12 வருடங்களிலும் செலுத்த முடிக்கலாம். இந்த திட்டம் எல்லாம் எதிர்காலத்திலே கல்வியின் பெரும் புரட்சியை ஏற்படுத்த பாரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இவ்வாறான நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கும் இந்த வரவு திட்டத்தை நாம் ஆதரிக்காமல் இருக்க முடியாது. மேலும் ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக பால் வழங்குவது எமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்காக 1000 மில்லியன் ரூபாய் நிதியையும் இந்த வரவு செலவுத்திட்டத்தில் ஒதுக்கியுள்ளது. இது ஆரோக்கியமான ஒரு மாணவ சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று நினைக்கின்றேன். அடுத்து வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்களின் பிரச்சினையை யுத்தம் முடிந்ததிலிருந்து அவர்கள் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதை நாம் அறிவோம். இவர்களின் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாம் பல அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வரவு திட்டத்தில் மக்கள் மீது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்பதற்கு பல யோசனைகள் இந்த வரவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அவர்களின் தொழில் பிரச்சினை, வெடிலா பிரச்சினை, அனைத்து பிரச்சனைகளையும் இந்த வரவு திட்டம் நல்ல சீரை கொண்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக யுத்தம் முடிவிட்டது வடகிழக்கு மக்களின் வாழ்வு இயல்புக்கு திரும்ப வரும் போதிலும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட வடக்கு முஸ்லீம்கள் வாழ்வில் போதுமான முன்னேற்றம் ஏற்படவில்லை. முழுகுடியேற்றம் தொடர்ந்தும் தடைகளை சந்தித்து வருகின்றன. இந்த தடைகளை தகர்த்து அவர்களை மிகுடியேற்றத்தை துரிதப்படுத்தும் நோக்கில் பல்வேறு திட்டங்கள் இந்த வரவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளன. இது வடக்கு முஸ்லீம்களுக்கு கிடைத்திருக்க பெரும் வாய்ப்பாகும். இந்த வரவு சில திட்டம் நிறைவேற்றப்பட்டதும் அவர்களை முடிகுடியேற்றத்தை துரிதப்படுத்த தொழில் சடுவது தொடர்பாக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம் என்று நான் கூற விரும்புகின்றேன். போரால் பாதிக்கப்பட்ட கிழக்கு வேலைவாய்ப்பு இல்லாத பிரச்சினை பெரும் பிரச்சனையாக உள்ளது. அரசு துறையில் குறிப்பாக குறிப்பிட்ட அளவு தொழில் வாய்ப்புகள் வழங்குவதன் மூலம் இந்த பிரச்சனையை முழுமையாக தீர்க்க முடியாது. புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக மூலமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நான் கூற விரும்புகின்றேன். அதன் அடிப்படையிலே அங்கு தொழிற்பேட்டைகளை அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. வடக்கில் காங்கேசன்துறை, மந்தை, கிழக்கு பரந்தன், பொட்டாச்சி ஆகிய இடங்களிலும், கிழக்கில் கென்யா, சம்மாந்துறை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களிலும் தொழிற்பேட்டைகள் உருவாக்குவதற்காக இதற்காக 1000 மில்லியன் ரூபாய் பணம் இந்த வரவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை வெற்றி பெறும் பட்சத்தில் வடகிழக்கில் பொருளாதாரத்தில் பெரும் முன்னேற்றத்தை காணும். வேலைவாய்ப்பு பிரச்சினை குறைந்துவிடும். இது அரசின் தூர நோக்கில் உள்ள திட்டமாகும். இந்த பாரிய திட்டத்தை பெறுவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். உண்மையிலே நாங்கள் இந்த தொழில் வாய்ப்பை பற்றி கூறும்போது எங்களுடைய பிரதம மந்திரி ரன் விக்ரமசிங்க அவர்கள் 15,000 தொழிற்சாலைகளை அமைப்பதற்குரிய, அதாவது தெற்கிலே 15,000 தொழிற்சாலை அமைப்பதற்குரிய வேலைத்திட்டத்தை ஆரம்பித்திருந்தாலும் கூட அதற்கு எதிர்க்கட்சியினரின் எதிர்ப்பு காட்டி அதை தடுக்க முயற்சி கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் எமதுடைய பிரதம மந்திரி அவர்கள் இந்த தொழில் முயற்சி தொழிற்பாட்டுகளை அவர் எவ்வாறாவது செய்வன் என்ற உறுதியை எங்களுக்கு தந்திருக்கின்றார். இதன் மூலம் 1000கணக்கான இளைஞர்களுக்கு இந்த பிரதேசங்களிலே வேலைவாய்ப்பை கொடுக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த மாகாணங்களில் வெளியிலா பிரச்சினையும் உருவாக்கியுள்ளது. இதற்காக தீர்வை காணும் மூலமாக சிறந்த யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளது. வடகிழக்கில் 15,000 கல்வியுடன் நிர்வாகிப்பதற்காக ஏற்பாடு ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளன. 4500 மில்லியன் ரூபாய் அதுக்காக ஒதுக்கப்படுது. மேலதிகமாக 5500 மில்லியன் ரூபாய் அரசு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒதுக்கி இருப்பதனால் அந்த மாகாணத்தில் வீட்டுலா பிரச்சனை உட்டாக தீர்த்து வைக்க முடியும் என்று நான் கூற விரும்புகின்றேன். மேலும் வடகிழக்கு போதிய அளவு நிர்மாணிக்கப்பட்ட அல்லது அழிவுற்ற வீடுகள் பூர்ணப்படுத்துவதற்கும் நிர்மாணிக்கப்படும் வீடுகளும் நீர் மற்றும் மின்சாரம் ஆகியவற்றை வழங்குவதற்கும் 2000 மில்லியன் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. உண்மையிலே இந்த வீடமைப்பை பற்றி கூறும்போது உண்மையிலே நான் இதை அடிக்கடி கூறுவார்கள். அந்த வீடமைப்பு அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு இதை வடக்கில் கொடுத்து செய்ய வேண்டும் என்று நிறைய கோரிக்கை இருந்தும் கூட அவைகள் தடைப்பட்டிருந்தன. இருந்தாலும் நான் இந்த இடத்தில் நன்றி கூற வேண்டும் அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு. அவருடைய வேலை திட்டத்தின் முன் இந்த நாட்டிலே நிறைய வீடற்றவர்களுக்கு வீட்டு திட்டத்தை அவர் செய்து கொண்டு போய் நாங்கள் காணுகின்றோம். அது மட்டுமில்லாமல் எங்களை என்னை பொறுத்த மட்டிலே எமது பிரதேசங்களிலே காணிகள் பற்றாக்குறை இருந்தும் கூட அவர் அந்த திட்டத்தை அவர் ஒரு கிளஸ்டர் அதாவது கிளஸ்டர் முறையிலே அதை அமைப்பதற்கு ஒரு என்றும் இல்லாதவாறு முதல் முறையாக அதாவது அந்த கிளஸ்டர் முறை திட்டத்திலே நாங்கள் இந்த ஊரிலே முதல்ல 100 வீடுகளை அமைக்க ஆரம்பித்ததிட்டு நான் அவருக்காக நன்றி கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தின் கீழ் அத்துடன் குறை வீடுகள் அதாவது நிறைவு செய்யப்படாத வீடுகளை அதையும் அவர் 2.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அதையும் நிறைவு செய்யுமாறு கூறுகின்றார். நான் முந்தின நாள் அவருடன் பேசிய போது தொடர்ந்தும் அந்த வீட்டுத் திட்டத்தை முன்னெடுப்பதற்கான எல்லா நடவடிக்கை எடுக்குமாறு என கூறியிருக்கின்றார். ஆகவே அவருடைய அந்த அமைச்சு மூலம் இந்த வீட்டு இல்லாத மக்களின் பிரச்சனை நாங்கள் இந்த வரவு திட்டத்தின் கீழ் வரும் பணத்தின் மூலம் நாங்கள் செய்து இந்த மக்களுடைய குறையை நாங்கள் தீர்க்க முடியும் என்று கூறுகின்றோம். பொதுவாக நாங்கள் வரவு செலவு திட்டத்தை வச்சு நாங்கள் பேசும்போது நாங்கள் வரவு எவ்வாறு வருகின்றது என்பதை பற்றி பேசுகின்றோம். அதாவது பொதுமக்களின் வரிகள் மூலம் வரும் இந்த வரவை கொண்டுதான் நாங்கள் இந்த நாட்டை நாங்கள் இன்று செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த நாட்டை பொறுத்த மட்டிலே நாங்கள் நிறைய வருமானங்கள் மறைமுகமான வருமானங்கள் நிறைய நேரடியான வருமானங்களை நாங்கள் பெற வேண்டும். நாட்டிலே இன்று இந்த அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த ஏற்றுமதியை நாங்கள் கூட்டுவதன் மூலம் எங்களுடைய அந்நிய செலவாணியை நாங்கள் உள்ளுக்கு கொண்டு வர முடியும். நான் அண்மையிலே டெல்லி நகரத்துக்கு சென்றிருந்த போது ஒரு சுகாதார ஒரு மாநாட்டில் கலந்து கொண்ட போது அங்கு வந்திருந்த உக்ரைன் சுகாதார அமைச்சர் பேசும்போது கூறினார், அவர் நாட்டிலே கிட்டத்தட்ட 5000 மருத்துவ மாணவர்கள் படிப்பதாக கூறியிருந்தார். உண்மையிலே அது பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருந்தது எங்களுக்கு. அந்த நாடு இன்று தனது நாட்டின் வருமானத்தை அவர்கள் இவ்வாறான மாணவர்களை அங்கு அதாவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜை ஆரம்பித்து அதன் மூலம் அங்கு வெளிநாட்டு மாணவர்களை சேர்ப்பதன் மூலம் அன்று எத்தனையோ கோடி ரூபாய் பணங்கள் அந்த நாட்டுக்குள் அவர்களுடைய வருமானமாக எடுத்துச் செல்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் இன்று ஒரு துப்பாக்கி நிலையில் நாங்கள் நாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று இலங்கையிலே ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஒன்று ஆரம்பித்து அதன் பிரச்சனையை பெரியோர் பூதமாக மாறி அதன் மூலம் இந்த நாட்டிலே ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ற ஒரு அத்தியாயத்தையே இன்றைக்கு இழக்க வேண்டிய நிலை வந்திருக்கின்றது. உண்மையிலே இன்று இந்தியாவை பொறுத்த மட்டிலே இந்தியாவிலே ஒரு மாணவர் ஒரு மருத்துவ பீடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் 2 கோடி ரூபாய் பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கின்றது. 2 கோடி ரூபாய் என்று கூறும்போது எம்முடைய நாட்டின் பிரகாரம் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் இலங்கை பணத்தை அவர்கள் ஒரு மருத்துவ பீடத்துக்காக செலவழிக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால் இலங்கையிலே அவ்வாறான மருத்துவ பீடத்தை அமைத்து அவர்களுடைய இலங்கை அவருடைய எல்லா சலுகைகளையும் கொடுத்து இந்தியாவில் மட்டுமல்ல எங்களை மாலத்தீவு நாடு மட்டுமல்ல இன்னும் எத்தனை நாடுகளிலிருந்து மாணவர்களை எமது நாட்டுக்கு நாங்கள் அழைப்பது மூலம் இவ்வாறான கோடிக்கணக்கான வருமானத்தை நாங்கள் பெற்று இந்த எங்களுடைய இந்த வரவு செலவு திட்டத்துக்குள் இந்த வாரான நாங்கள் பணத்தை நேரடியாகவே கொண்டு வரக்கூடிய வழியை நாங்கள் காணலாம். இவைகள் அரசாங்கம் இதிலே கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. என்று அடுத்து மட்டுமல்லாமல் இந்த
வினாடி தேக்க காலையாக தவதி
இந்த வரவு செலவு திட்டத்திலே அதாவது டூரிசம் சம்பந்தமாக பேசும்போது இன்று நாங்கள் எல்லாரும் இலங்கைக்கு வெளிநாட்டில் இருந்து வருபவர்களை நாங்கள் மேற்கத்தியதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று மேற்கத்தியரை விட அதாவது கிழக்கத்தியர்கள் அதாவது இந்தியா பாகிஸ்தான் மிடில் ஈஸ்ட் போன்ற நாடுகளிலிருந்து அவர்கள் வரும் அதாவது அந்த டூரிஸ்ட்கள் செலவழிக்கும் பணம் அதாவது மேற்குலத்தில் வருவதை விட மேலே கூடுதல் செலவழிக்கின்றார்கள். இவ்வாறான கீழத்திய பிரதேசத்தில் உள்ள இந்த மக்களை நாங்கள் இங்கு கொண்டு வருவதன் மூலம் கூடுதலான ஒரு அதாவது டூரிசம் ஒன்று நாங்கள் செய்யலாம் நினைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த வரவு செலவு திட்டத்திலே சுகாதாரத்துக்காகவும் கல்விக்காகவும் கூடுதலான பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இது நான் இன்று என்னுடைய அமைச்சர் டாக்டர் ராஜித்ய சேனாரத்ன அவர்களுக்கும் அதே போன்று என்னுடைய நிதியமைச்சருக்கும் நான் நன்றி கூற வேண்டும். உண்மையாக இன்று கிட்னி அதாவது கிட்னி நோய்க்குரிய பரிகாரத்துக்காக ஒவ்வொரு வீடுகளுக்கும் அதாவது சொல்ல போனால் ஹோம் டயாலிசிஸ் வீடு வீடாக நாங்கள் இந்த கிட்னி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் இப்போது வீடுகளுக்கு சென்று மெஷின்கள் கொடுக்க போன்றோம். அங்கு வீடுகளிலே
அந்த
காலத்திலே நாங்கள் இவர்கள் வீடு வீடா சென்று இவர்களுக்குரிய இந்த ஹோம் டயாலிசிஸ் நாங்கள் செய்வதன் மூலம் இவர்கள் அதாவது போக்குவரத்து வைத்தியசாலைகளை நெருக்கடியை உருவாக்குவது மட்டுமல்லாமல் இவர்கள் படும் கஷ்டங்களிலிருந்து இவர்கள் நாங்கள் மீள முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதுபோன்று இந்த முறை வளர்ச்சி திட்டத்திலே அதாவது சம்பள உயர்வு ஒரு முக்கியமான உயர்வு அரசாங்க உத்தியோகத்தினருக்கு 107% படி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவ்வாறான இந்த வேலை திட்டத்தின் மூலம் இன்று சாதாரண ஒரு அரசாங்க தொழிலாளர் ஒரு வேலை வாய்ப்பு ஒருவருக்கு நிறைய சம்பளங்கள் நாங்கள் எதிர்ப்பு கொடுக்கின்றோம். ஆகவே எனது நேரம் காணாத காலத்தினால் என்னுடைய பேச்சை நான் ஹன்சாட்டில் பதிவுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
பூமி ஸ்தூதி. இளங்கட கரு எஸ் எம் சந்திரசேன மந்திரித்துமா வினாடி நாட்டக் காலையா
வினாடி
அட்டாய்
மங்கள சமரவீர அமைத்துமா இதிரிபாத் கரண லத அயவய இத்துமாகி கதாவே மகிவா மேக சிஹின மாளிகா அயவயாக கேலா அத்தரமா மேக சிஹின மாளிகா ஆஸ் மாளிகா அயவயக் கேட்டிட்டு தமாய் அப்பி தா பெஹெதலி வெண்ணி முகத அப்பி தன்னா மே ஆண்டுவ அயவயவல் ஹத்தராக் ஹத்தரவெணி எக மே இதிரிபாத் கரே கலிம்ம கிவ்வா தருணையாண்ட வைஃபை தினமாய் கிவ்வா ஈலங்கட்ட டேப் தினமாய் கிவ்வா ஈலங்கட்ட தினமாய் கிவ்வா கார் தினமாய் கிவ்வா பொடி கார் நங்கில்லாட்ட மல்லில்லாட்ட யாண்ட ஏ வகையமா மேசரீலாதீனாட்ட பொடிக்கார இளங்கட்ட ரஷ்யா தசலக்ஷா தினமாய் கிவ்வா தோம தீலா இவரவிலா மேசரே ஏற்ற வெடியல கூப ஒரு காந்தராவா இதிரி பாத்கர்லாம் தீரும் தாம அப்படி பெஹதிலி ஹோம் ஸ்வீட் ஹோம் கீழே வெட சட்டானா இதிங் ஸ்வீட் ஹோம் ஸ்வீட் ஹோம் மே தருண தருணையும் கசாது வந்து போகாம கோட்டியக முதலா லவாதினோய் ஹிவா லபட ஆத்மீட்டு மே ஆத்மீனா ஹரியானே இத்தகொட்ட மே ருப்பியால் கோட்டியா லபாதினோய் ஹிவா அப்படிதான் என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா மேக பிரச்சாரிக்கரா நிகாம் நிகாம் பேங்கோட் கேட்டி ஹம்மேனோய் கேலா பேங்கோட் மே நாயக ஆண்ட அநாயகிங் ஆண்டோன இல்லன கொந்தேசி சமஹராய் மாச ஹதாட்ட இல்லும் கொல தாம பல இன்னுவா நாயக ஆண்ட பெரும் மெத்துவான காட்டு காட்டு துண்ணாய் கேலா வந்தானே மே பேங்கோல கியாய் நங்கியான்னு மே நாயக ஆண்டுக்கு லேசி விட நெமை கேலா අනේ මට පොඩි කාලයක් තියෙන්නේ අමතුමා. ඔව්.
ඔබතුමා කියනවා කෝටියක් කියලා. නමුත් හැම කෙනාම කෝටියක ගයක් හදන්නේ නැහැ. පංගුවක් කියලා
කෝටියක්
හදා ගන්නවා. ඒ හින්දා ඔබතුමා මේ කෝටියක් කියන්නේ ඔබතුමා වගේ ඉතාම ධනවත් පුද්ගලෙක්. නමුත්
ඒක තමයි කෝටියක් කියන හින්දා මම කිව්වේ.
උදේ අවසන් කළ කතාව කරන්න.
එතකොට දැන් මේ කෝටි ගණන් දෙනවා. අමුනාසලා දන්නවා කන්න හතක් නියගෙන් විනාශ වෙලා තිබුණා අපේ ප්‍රදේශ. ගොවියෝ තනි කර අතරමං වෙලා හිටියා. එතකොට වී වගාව තිබුණේ නැහැ. බඩයරුංගු වගාව තිබුණේ නැහැ. ඒ වගේම අපේ රටට බත සපයන ගොවියා දහදුක් විතරයි හිටියේ පහුගිය කාලය තුල. කාලෙට වර්ෂාව ආවා මේ කන්නේ රට පුරාම වැස්සා. ඒ වගේම අපේ දින 52 ආණ්ඩුවෙන් අපි පොරසානාධාරය දුන්නා. ඉතාලම සාර්ථක වී අස්වැන්නක් මේ සැරේ ලැබිලා තියෙනවා. වී මිල අද රුපියල් 22.23යි. ගොවි ප්‍රදේශවල වැති ඇමතිවරු කවුරුත් දන්නවා ඇති. අද වීටිය විකුණා ගන්න බැහැ. පෙළපාලි යනවා ගොවියෝ. අද ගොවියෝ පාරට බැහැලා ඉන්නවා. එතකොට මේ වීටික විකුණා ගන්න බැරුව ගොවි ජනතාව දඟලනකොට
සිඩ්නි මන්ත්‍රීතුමා
අපේ මන්ත්‍රීතුමා බොරු කියනවා. මේ වී ගන්නවා දැන් කී ඔබතුමා කියන්නේ මේ හැමතැනම ගබඩාටි කරලා වී ගන්නවා බොරු කියන්න බා මුසාවාද ලොරි
2000යි ගන්නෙ
කතා කරලා ඉවර කරන්න වෙලාවට
නෑ වී ගොවියගේ වී කිලෝ 2000 කරා මොනව කරන්නද සිනිවන්දුතුමා වී කිලෝ 2000යි ගන්නෙ වී කිලෝ 2000යි නෑ 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 වී ගමේ තමයි අපි ඉන්නේ අපි ගමේ ඉන්නේ එතකොට වී මිල රුපියල් 50 කරනවා කිව්ව තමුන්නාන්සලා වී රුපියල් 50 කරනවා කිව්ව 50 කරාද ඒ කියන්නේ ඉස්සෙල්ලා ගන්න එක නැති එක රුපියල් 50යි නේ රුපියල් 22යි 23යි වී ටික ගන්නවා කියලා බොරු කරා ඊයේ සැරේ වී මේ දාන්න මොනා කරලා දෙනවද නැහනේ එතකොට ඒ වී ගැන කතා කරේ නැහැ වී මිල වැඩි කරේ නැහැ අපි බලාපොරොත්තු හිටියා ගොවි ජනතාව වෙනුවෙන් වී මිල වැඩි කරයි කියලා අපේ කුසිකාරම ඇමතුමා මේ මිත්‍ර හර්ෂංග ඇමතුමා කිව්වා පොහොර සානාධාරේ රුපියල් 350 අපි නිකන් පොහොර දෙනවයි කියලා. අපිත් අනේ බලා හිටියා ගොවි මහතුරුන්ට පොහොර ටික නිකන් හම්බ වෙයි කියලා. ඒකට සහනයක් ලැබුණේ නැහැ. ඒ නිසා අපි පැහැදිලිවම දන්නවා ගොවි ජනතාව වෙනුවෙන් මේ අයවැයෙන් කිසිම දෙයක් කරුණේ නැහැ. ඒක අහස් මාලිගා සේන මාලිගා බවට පත් වෙලා තියෙනවා. ඒ පිළිබඳව අපේ කණගාටුව අපි ප්‍රකාශ කරනවා මංගල සමරීවර ඇමතුමාගෙන් අපිට කොහොමද බලාපොරොත්තු වෙන්න බෑ ඒ වගේම ඊළඟට ග්‍රාමීය හා අනෙකුත් පාරවල් නඩත්තු කිරීම සහ පාරවල් ඉදිකිරීමට මිලියන 10000යි රටේම පාරවල් නඩත්තු කරන්න සහ හදන්න වියදම් කරලා තියෙනවා මට මතකයි තිරුණාමලේ දා අනුරාධපුරයේ හදව පාර්ට් එකක් විතරක් ගියා මිලියන 13000ක්. එතකොට මුළු රටේම වාරවල් වලට මිලියන 10000ක් වෙන් කරලා තියෙනවා. ඊළඟට එක ගමකට ගම්පෙරළියට 105-10 කරලා තියෙනවා. අපි ඒ කාලේ අපි එක ගමකට එක වැඩක් කියලා අපි පටන් ගත්ත එක තමයි අද ගම්පෙරළිය බවට පත් කරලා තියෙන්නේ. අපි දුන්නා මිලියන 10 දුන්නා 20 දුන්නා 30 40 දීලා තියෙනවා එක ගමකට වැව හදන්න ප්‍රජාශාලාව හදන්න ඒ වගේම ඒ ගමේ අවශ්‍යතාවයන් ඉටු කරන්න. ඉතින් මේක මහ ලොකුවට ප්‍රකාශ කරාට මෙතන දෙයක් කියලා නැහැ. ඊළඟට බලන්න අපේ කාලේ හදපු හයිවේ ටිකට අධිවේග මාර්ගවලට රුපියල් 100ක් අය කරන්න වැඩි කරන්න තීන්දුව කරලා තියෙනවා. ඒගොල්ලෝ අපි පාරවල් ටික හැදුවා මේගොල්ලෝ මේක ගාණ වැඩි කරලා තියෙනවා රුපියල් 100ක්. ඒක වැඩි කරන්නේ අප්‍රේල් මාසේ පළවෙනිදා සිංහල අලුත් අවුරුද්දට ජනතාවට හොඳ තෑග්ගක් ආණ්ඩුව දීලා තියෙනවා රුපියල් 100ක් අධිවේග මාර්ග වලින් වැඩි කරලා. ඒ වගේම පැහැදිලිවම අපි ප්‍රකාශ කරනවා ගොවි ජනතාවට විශාල ප්‍රශ්නයක් බවට පත් වෙලා තියෙන අලි මිනිස් ගැටුම කියලා එකතරක සඳහන් කරලා තියෙනවා. ඒකට මුදල් වෙන් වෙලක් නැහැ. ඒකට ප්‍රතිකාරමත් නැහැ. අද වෙනකොට මේ අලි මිනිස් ගැටුම නිසා අපි දන්නවා විශාල වශයෙන් ගෝජනතාව අපහසුතාවයට පත් වෙලා තියෙනවා. අලිත් මැරෙනවා, මිනිස්සුත් මැරෙනවා. ආ මේකට විසඳුමක් අද මේ අයවැයමුත් නැහැ. ඒ වගේම අලි මිනිස් ගැටුමේ මරණයටපත් වෙන ගොයි මහතුරු ඉන්නවා. ඒගොල්ලොන්ට සහනයක් මේක දීලා නැහැ. මේවා යථාර්ථවාදී වෙන්න ඕනේ. ඉතින් මේ රටේ නැති අහස් මාලිගා සිහින මාලිගා ගැන මේක සඳහන් වුණාට ඊළඟට අපි විශේෂයෙන් අපි දැක්කා මේ මේ අයවැයේ තියෙන ඊළඟ
කාලය
තමයි
ගරු මන්ත්‍රීතුමා
මේ රටේ ආර්ථිකය දියුණු කරන වැඩපිළිවෙලක් නැහැ. ඒ වගේම අපේ රටේ ජාතික නිෂ්පාදනය වැඩි කරන වැඩපිළිවෙලක් නැහැ. ණය බැංකුවෙන් ණය ගන්න එක තමයි තියෙන්නේ. දැන් බැංකු ටික කඩා වැටලා ඉවරයි ඔක්කොම. තව ණය ගන්න ඉතුරු වෙලා නැහැ. බැංකු වලට බාර දීලා තියෙනවා සම්පූර්ණයම ණය දෙන්න. ණය ගන්න කිව්වම තමයි ප්‍රශ්නේ තියෙන්නේ. අලුත් ජෝඩු වලටත් ණය ගන්න හැම එකටම ණය. මේක ණය අයවැයක් කියන එක හරි. ඉතින් ඇයරෙන් අපි බලාපොරොත්තු වුණා මේ මැතිවරණේ අපි දැනවා දිගට හරහට බඩ පිරෙන්න දෙනකම් කියලා බලන් හිටියා. අද ජනතාව අන්න අපි සිගරට් බොනවට අරක් බොනවට කැමති නැහැ. සිගරට් අරක් වලට වැඩි කරලා දෙනවත් මේ රටේ ජනතාව අපි එපා කිව්වත් පාරිභෝජනය කරනවා. මේ ඔක්කොම වැඩි කරන වටිකන ඔක්කොම
ගරු මන්ත්‍රීතුමා කාලේ අවසානයි දැන් අවසන් කරන්න.
රාත්‍රියේම වැඩි
කරන. දෙනියෙන් කාලේ අරද්දී.
දෙනේවා ජූනි මාසේ තමයි දෙනවා කියන්නේ. අපි තමුන්නාසලට කියනවා මේ ගම් පෙරලිය නෙමෙයි. මේ අවුරුද්දේ අනිවාර්යයෙන්ම ආණ්ඩු පෙරලියක් වෙනවා. ආණ්ඩු පෙරලියෙන් පස්සේ මේ දෙනවා කියන්නේ වනේ අපි දෙන්න ඕනේ ජනතාවට මොනවද කියලා දන්නවා ගෝ ජනතාවට. ඒව අපි ලබා දෙනවායි කියන එක මම ප්‍රකාශ කරමි. මගේ වචන සෝපිය අවසන් කරන බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු MHM හරිස් මන්ත්‍රී එමෙතුමා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. සභයේ තලමේ தாங்கும் ගෞරව உறுப்பினர் அவர்களே, இந்த 2019 பரவசல திட்ட விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய நாட்டின் நிதியமைச்சர் கௌரவ மங்கள சமரவீரா அவர்கள் இந்த நாட்டின் மக்களுடைய அபிவிருத்திக்கும் நாட்டுடைய அபிவிருத்திக்குமாக ஒரு நல்லதொரு வரவு செலவு திட்டத்தை இந்த முறை சமர்ப்பித்துள்ளார்கள். விசேஷமாக நாட்டிலுடைய பல்வேறு துறை சார்ந்த விடயங்களில் அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் பாரிய அளவிலான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக வடகிழக்கு பிராந்தியத்தின் அபிவிருத்திக்காக என்றுமில்லாதவாறு முக்கிய கவனம் செலுத்தப்பட்டு பாரிய நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாம் பிரயத்தப்படுத்துகின்ற கல்முனை பிரதேசத்தின் அபிவிருத்திக்காகவும் அதே நேரம் சம்மாந்துறை ஏனைய பிரதேசங்கள் அபிவிருத்திக்குமாகவும் அவருடைய வரவு செலவு திட்ட உரையில் நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதைட்டு இந்த இடத்தில் கல்முனை மக்களின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரம் என்னுடைய அமைச்சான உள்ளூராட்சி மாகாண செயல் அமைச்சு இந்த வருடம் பாரிய திட்டங்களை செய்வதற்காக குறிப்பாக உள்ளூராட்சி சபைகளை பலப்படுத்துவதற்காக இன்று புறநகம திட்டம் அதேபோன்று உள்ளூராட்சி உதவி செய்யும் திட்டம் அதேபோன்று எமது உள்ளூராட்சி பிராந்தியங்களில் பாலங்களை அமைப்பதற்கான நிதி அதே நேரம் திண்மக்கழிவு அகற்றுவதற்காக கம்பாக்டர் இயந்திரங்களை வழங்குவதற்கான நிதி அதேபோன்று தீயணைப்பு வாகனங்களை கொள்வனம் செய்வதற்கான நிதி என்று அதே நேரம் கிராமிய பாதைகள் கட்டிடங்கள் பூங்காக்களுக்கென்று உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கென்று நிதிகள் என்று எங்களுடைய உள்ளூராட்சி மாகாண சபையில் அமைச்சுக்கும் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த முறை நிதியினை ஒதுக்கீடு செய்துள்ளார். எனவே இது இந்த நாட்டில் உள்ள உள்ளூராட்சி சபைகளை ஒரு வினைத்திறமிக்கதாக உள்ளூர் மக்களுடைய பிரேமிகள் ஆளுகின்ற அந்த குறுநில சபையினை மேலும் மேம்படுத்துவதற்கு இந்த நிதிகள் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். அதே நேரம் இந்த பாராளுமன்றம் இந்த நாட்டினுடைய தேசிய இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்காக இன்று பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. குறிப்பாக இந்த நல்லாட்சி அரசு ஒரு புதிய அரசியலமைப்பை மேற்கொள்வதற்காக இன்று நகல் அரசியலமைப்பு அறிக்கையினை இந்த பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கின்றது. இது சம்பந்தமாக இன்று வாத பிரதிவாதங்கள் இந்த நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்டத்தில் எங்களுடைய இந்த நாட்டில் வாழ்கின்ற முஸ்லிம் தமிழ் மக்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக பல எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய பிரதேசத்தில் தாங்கள் பிரயத்தப்படுத்துகின்ற மாகாண சபையிலுடைய அதிகாரங்களை கூடுதலாக பெற வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இது சம்பந்தமான இந்த முன்னெடுப்பில் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினுடைய அபிலாசைகள் சம்பந்தமாக சில தெளிவற்ற நிலைமை காணப்படுவதை இந்த சபையில் கவலையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வேண்டி நிற்கின்ற குறிப்பாக எங்களுடைய மக்களுடைய நிர்வாகத்தினை பரவலாக்க வேண்டும் என்பதில் இன்று அம்பாறை மாவட்டத்தில் ஒரு மொழி ரீதியான கரையோர பிரதேசத்தில் ஒரு நிர்வாக மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் பலமுறை இந்த அரசியலமைப்பு பேரவைக்கும் அதே நேரம் அதற்கான யோசனைகளை முஸ்லிம் காங்கிரஸ் சமர்ப்பித்திருந்தது. இது சம்பந்தமாக இந்த சபையிலும் மீண்டும் நான் அழுத்தமாக கூறிக்கொள்ள விரும்புவது, இந்த கரையோர மாவட்டம் என்பது வெறுமனே ஒரு இதழ்ச்சியாக உருவாக்கப்பட்ட ஒரு கோரிக்கை அல்ல. முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனா அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது 78 காலப்பகுதிகளில் இந்த நாட்டில் புதிய மாவட்டங்களை உருவாக்குவதற்காக முரகொட கமிஷன் உருவாக்கப்பட்டது. அந்த கமிஷன் அந்த ஆணைக்குழு இந்த நாட்டில் பல மாவட்டங்களை உருவாக்குவதற்காக சுவாசி எய்தது. அதில் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், அதேபோன்று அம்பாறையில் கல்முனை மாவட்டம் என்பவை சுபாஷ் செய்யப்பட்ட விடயங்களாகும். இதில் ஏனைய அத்தனை சுபாஷுகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் அம்பாறையில் இருக்கின்ற கல்முனை மாவட்ட கோரிக்கை மட்டும் அன்று நிறைவேற்றப்படவில்லை. காலத்துக்கு காலம் அவை பல நொண்டி சாட்டுகளை கூறி இழுத்தடித்து இழுத்தடித்து இன்றும் கூட அது நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. கௌரவ பிரதமர் அவர்கள் பல ஜனாதிபதி தேர்தல் அதேபோன்று பாராளுமன்ற தேர்தல்களில் எங்களுடன் கட்சியுடன் இது சம்பந்தமாக பல புரிந்துணர்வு உடன்படிக்கைகளை செய்திருந்தார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த கரையோர கல்முனை மாவட்டத்தை உருவாக்கி தருவதாக. ஆனால் இன்று ஒரு முக்கிய நாடு முக்கிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ பிரதமர் அவர்களுடனும் இந்த நாட்டின் இந்த உயர் சபையிலும் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, இந்த நீண்டகால இந்த கோரிக்கை குறிப்பாக அங்கிருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் மொழி ரீதியாக தங்களுடைய நிர்வாக கடமைகளை ஆற்றுவதற்கு இன்று கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களை பிரயத்தப்படுத்துகின்ற பிரதேசங்களை உள்ளடக்கி ஒரு கரையோர கச்சேரியினை கல்முனை மாவட்டத்தை உருவாக்கி தருமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். அதே நேரம் இப்பொழுது மிக பிரதானமாக பேசப்படுகின்ற விடயம் இந்த நாட்டில் 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை இன்று ஜேஇபியினர் முன்வைத்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நேற்றும் கூட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எதிர்கட்சி தலைவர் என்ற ரீதியில் அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். எங்களுடைய எதிர்கட்சி கௌரவ தலைவர் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார், இந்த ஜனாதிபதி 20வது திருத்தத்து சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஜனாதிபதி முறை ஒழிப்பது சம்பந்தமாக ஒரு உறுதியான ஒரு முடிவுக்கு வரவில்லை என்று கூறியிருக்கின்றார். எனவே இதைத்தான் நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த இப்பொழுது இருக்கின்ற இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை என்பது இந்த நாட்டுடைய இறைமைக்கு குறிப்பாக இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு ஒரு உசிதமான ஒரு முறையாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இன்று நாட்டில் அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கும் பயந்தளிக்கப்பட்டுள்ள ஒரு சூழ்நிலையில் நாட்டில் தலைமை தாங்கி நாட்டை வழிநடத்துவதற்கு ஒரு நிறைவேற்ற அதிகார முறைமை இருக்க வேண்டும். அந்த ஜனாதிபதி முறை, அந்த ஜனாதிபதி என்கின்றவர் நாட்டினுடைய மக்களுடைய சகல சிங்கள முஸ்லீம் தமிழ் கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை பெற்று அந்த பதவிக்கு வருகின்ற பொழுது அவர் எல்லா சமூகங்களையும் அவர்களுடைய அபிலாசைகளை கேட்டறிந்து செயற்படக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாகும். எனவேதான் அந்த முறைமையை ஒழிப்பதற்கு கடந்த காலங்களில் முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது கூட எங்களுடைய கட்சியின் ஸ்தாபகர் மற்றும் எம்எச் அஷப் தலைவர் அவர்கள் கூட அந்த முறைமையை ஒழிப்பதற்கு கடுமையாக எதிர்த்தார்கள். அதே நிலைப்பாடைத்தான் இன்று எங்களுடைய தலைமை கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்கள் உட்பட எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் தெளிவாக இருக்கின்றது. இந்த நாட்டில் ஜனாதிபதி முறையை ஒழிக்கக்கூடாது, அது குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு முறைமையாக அது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டினை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இதனை எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச அதே போன்று ஏனைய அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரம் இன்று குறிப்பாக இந்த வரவுசில திட்டத்தில் நாங்கள் எங்களுடைய கிழக்கு மாகாணத்தின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி சம்பந்தமாக எங்களுக்கு எது பெரும் எதிர்பார்ப்பாக இருப்பது ஒரு ஹைவே, கிழக்கு மாகாணத்துக்கான ஒரு அதிவேக நெடுஞ்சாலை. இன்று அது தென்பகுதிக்கு இன்று அதே போன்று கண்டி அதே போன்று அபரணை அதே போன்று இங்க ரத்னபுரம் என்று விரிவாக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இன்று மிக பெரும் நகரங்களை ஊடறுத்து செல்கின்ற புலனறுவை, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை என்று இருக்கின்ற அந்த கிழக்கு மாகாணத்தில் மிக முக்கிய பொத்திவேல், கல்முனை என்று பல பிரதான நகரங்களாக இருக்கின்ற இந்த நகரங்களை இணைப்பதற்காக குறைந்தது இந்த நெடுஞ்சாலையினை கவரணையில் இருந்து வாழச்சினை வரையாவது இந்த நெடுஞ்சாலை ஹைவேயை அமைப்பதற்கு அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் எங்களுடைய குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் மிக நீண்ட காலமாக வேண்டி நிற்கின்ற பொத்திவில் கல்வி வலயம் இன்று எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் இன்று அதனை தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார். ஆனால் இன்னும் அமைச்சரவை அதை அங்கீகாரத்துக்கு அவர் கொண்டு செல்லவில்லை. எனவே விரைவாக அந்த பொத்தியில் மக்களுடைய கல்வி வலய பிரச்சனையை தீர்த்து தர வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் இன்று இந்த சபையில் இன்று சமகாலத்தில் நடக்கின்ற சில முக்கிய விடயங்களை நான் பேச வேண்டும். முக்கியமாக இன்று எங்களுடைய அரசு என்பது இப்பொழுது இருக்கின்ற கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய அரசு என்பது இன்று பல் கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணி அரசாங்கம். இதில் ஐக்கிய தேசிய கட்சி இருக்கின்றது, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கின்றது, அதே போன்று மக்கள் காங்கிரஸ், அதே போன்று மலைய கட்சிகள் என்று பல கட்சிகள் கடந்த அக்டோபர் டிசம்பர் வரையுள்ள இந்த அரசியல் குழப்பத்துக்கு மத்தியிலும் நாங்கள் இந்த அரசாங்கத்தை களத்திலிருந்து பாதுகாத்து மீண்டும் பிரதமரை ஆட்சி அமைப்பதற்கு உதவி புரிந்தவர்கள். அப்பொழுதோ எங்களுக்கு நாங்கள் பிரதமர் மத்தியில் சில விடயங்களை தெளிவாக பேசியிருந்தோம். இந்த நாட்டில் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பிரதமர் அவர்கள் இந்த அரசை கொண்டு நடத்துகின்ற பொழுது சில கட்சிகள்
கொடுக்கின்ற
தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற தலைமை சம்பந்தன் ஐயா அவர்கள், அதே போன்று அவருடைய ஏனைய 15 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இன்று பிரதமரை சந்தித்து நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கல்முனை பிரதேச செயலகத்தை துண்டாடி கல்முனையில் இன்னுமொரு பிரதேச செயலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற கடும் தொனியில் பேசியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பஜீர அபேதன அவர்களையும் பிரதமர் அழைத்து இதுவுடையமாக பேசியிருக்கின்றார். அந்த கூட்டம் முடிந்த பின்பு பஜீர அபேதன அமைச்சர் அவர்கள் என்னுடைய அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தை என்னுடன் பேசியிருந்தார்கள். நான் அவரிடம் தெளிவாக கூறினேன், இன்று நாட்டில் இன ஐக்கியமும் சமாதானமும் நிலவுகின்ற ஒரு தருவாயில் கூட்டமைப்பு இன்று இனங்களுக்கிடையில் குறிப்பாக கல்முனையில் ஒரு நீண்ட காலமாக நீண்ட தசாப்த காலங்களாக தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு தருவாயில் இன்று அவர்கள் தனியே உள்ளூராட்சி சபைகள் என்றும் பிரதேச செயலகங்களும் கல்முனையை துண்டாடுவது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இது சம்பந்தமாக ஏற்கனவே பிரதமர் அவர்கள் எங்களிடம் வாக்குறுதி தந்திருக்கின்றார். இது சம்பந்தமாக நான் இந்த துண்டாட நடவடிக்கைகளுக்கு நான் உடனடியாக இருக்க மாட்டேன் என்பதோடு இது சம்பந்தமாக முஸ்லிம் காங்கிரசும் கூட்டமைப்பும் பேசுகிறதுதான் ஒரே ஒரு தீர்வு என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவேதான் இந்த சபையில் கூட்டமைப்புக்கு நான் சொல்லுகின்ற விடயம், எங்களுடைய இவ்வாறான விடயங்களை எங்களுடன் பேசுங்கள். தயவு செய்து அங்கு இவ்வாறான விடயத்தை உங்களுடைய பலத்தை பிரயோகித்து பிரதமருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. இதற்கு நாங்களும் இங்கு ஒரு பலத்துடன் தான் இருக்கின்றோம். குறிப்பாக இந்த சபையில் நீங்கள் எவ்வாறு பிரதமருக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அதே போன்று முஸ்லிம் காங்கிரசின் 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று மக்கள் காங்கிரசின் பாராளுமன்ற 5 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான ஒரு சூழலில் நாங்களும் பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுக்கின்ற பொழுது எவ்வாறு பிரதமர் இந்த ஆட்சியை கொண்டு செல்ல முடியும் என்பதை கூட்டமைப்பினர் சிந்திக்க வேண்டும். எனவேதான் அந்த சபையில் விடயமாக கேட்டுக்கொள்கின்றேன், இவ்வாறான அழுத்தங்களை கைவிட்டு விட்டு இந்த பிரச்சனைகளை முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் மக்கள் காங்கிரசுடன் பேசுங்கள். இது விடயமாக உங்களுக்கு குறிப்பாக இந்த கடந்த கால யுத்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த நியாயமற்ற நடவடிக்கைகளுக்கு நீங்கள் பின் செல்லாமல் அங்குள்ள சகல சமூகத்துடைய நியாயங்களை கேட்டறிந்து நீங்கள் இந்த விடயத்தை செயல்பட வேண்டும் என்று கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களுக்கும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். நன்றி.
ஸ்தூதே.